அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்னத்தை கவனத்தை ஊட்டினாங்க, நீங்க பாடம் சொத்தமா எங்கிட்ட படிக்க வரல, அல்லாஹ் அவங்களை அனுப்பிச்சான், நீங்களா பாடம் படிக்க வந்தீங்க, அல்லாஹ் உங்களை என்னிடத்துல அனுப்பி வைத்திருக்கிறான், நான் வந்த உடனே கூட சொன்னேன் எங்கிட்ட பாடம் படிக்கிறதுக்கு நீங்க லாயக்கு இல்லைன்னு சொன்னேன். ஒரு பக்கம் இருக்கட்டும் பலகை இல்லாட்டா கப்பல் ஓடாதா? இந்த பலகை உடைச்சதுனால கப்பல் நின்றுமா? உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கவில்லையா? நீங்கள் சிறுபிராயத்திலே குழந்தை பெற்றெடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே உங்களை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாது துடித்த உங்களுடைய தாய்க்கு அல்லாஹ் சொன்னானே, ஒரு பலகையிலே கொண்டு போய் வைத்து கடலிலே விடுங்கள்னு சொன்னானே. சுதந்திரமாக சுயமாக இயக்க முடியாத நிலையில இருந்த அந்த பலகை எப்படி கரை சேர்ந்தது? எப்படி நீங்க நபி ஆனீங்க? அந்த விஷயத்திலே கவனம் இல்லாமல் என்னிடத்தில் கேள்வி கேட்கிறீங்க. எனவே கவனம் தான் சிதர் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையை பற்றி அந்த சரித்திரத்தை பெருமக்கள் சொல்லும் பொழுது அவங்க ஊட்டிய பாடம் என்ன? கவனம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி கவனத்தோடு செய்தார். சூரிய ஒளி வந்து படர்ந்து விழுது, அது உண்டாக்காத ஆற்றலை சின்ன பிள்ளைங்க லென்ஸை குவிச்சு என்ன செய்யறாங்க, ஒரு தாள் இருக்கிற தாள் சுற்றுது, தாள் தீ எழுஞ்சிருது, இந்த லென்சிலே சூரிய ஒளியை குவித்து அதிலே கொண்டு போய் காட்டும் பொழுது அது உஷ்ணமாகி அந்த தாளை எரிஞ்சறத கண் கூட பார்க்கிறோம். அப்ப கவனம் என்பது ஒருமுகப்படுகின்ற நேரத்திலே அது சீராக ஒரு இடத்தில் ஆக்கப்படும் பொழுது உண்டாக்கக்கூடிய அந்த ஆற்றல், அது உண்டாக்கக்கூடிய விளைவுங்கிறது மகத்தான. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில கவனத்தை பற்றி ஏராளமான விஷயங்களை சொல்லி காண்பிக்கிறோம். கவனம் இல்லைன்னு சொன்னா அந்த காரியங்கள் நஷ்டப்பட்டது. நம்ம அளவு குறைச்சி செய்தாலும் சரி ஒரு அமல கவனத்தோடு செய்யணும். அளவு குறைவதை பற்றி கூட அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு உயர்வில்லை. அளவு குறைந்திருந்தாலும் கூட அது கவனத்தோடு ஈடுபாட்டோடு இருக்கின்ற நேரத்தில் இது மகத்தான வெற்றியை ரப்பிடத்தில் பெறுகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம். கவனம் வரும் பொழுது இன்பம் வந்துடும், அந்த அமல்ல இன்பம் வந்துடும். கவனம் இல்லைன்னு இங்க சோம்பேறித்தனம் வந்துடும். கவனம் இல்லை சோம்பேறித்தனம் வந்துடும், எரிச்சல் வந்துடும், அது விஷயத்துல ஈடுபாடுங்கிறது இருக்காது, எல்லா நிலைப்பாடுகளும் அதில் ஏற்பட்டு. அதனாலதான் கவனத்தை பற்றி குர்ஆன் பல கோணங்களில் வலியுறுத்துகிறார். கவனத்தை பற்றி அடிக்கடி பல விஷயங்களை சொல்லி இருக்கிறோம் பெருமக்களே. அதே போல எந்த காரியத்தையும் விளங்கி செய்வது கவனத்தில் ஒன்று, அது அதனுடைய தொடர்பானதுதான். அது விளங்கி செய்வது. நான் அடிக்கடி இந்த ஹஜ்ஜினுடைய கூட்டத்தில் ஒரு பயான சொல்றது, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆள், எல்லாரும் மக்கால உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு ரூம்ல, 4-5 வருஷம் இருக்கிறேன் உங்களுக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு அன்னொரு ஆள் கேட்டாரு, எத்தனை இன்னைக்கு தவாப் எத்தனை செய்வீங்க? அவன் பேசிக்கிறாங்க, அங்க அந்த பேச்சு தானே பேசணும், இன்னைக்கு எத்தனை தவாப் செய்வீங்க? தவாப்னா என்ன நமக்கு தெரியும், தவாப் 7 தடவை சுத்திட்டு 2 ரக்கா தொழுதாச்சுன்னா ஒரு தவாப், 7 சுத்து 2 ரக்கா தொழுதா ஒரு தவாப். இது பாலர் பாடம் ஹாஜிகளுக்கு. அவ ஒரு ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க எத்தனை தவாப் செய்வீங்க? இவர்தான், நான் 10 தவாப் செய்வேன், இன்னைக்கு நான் 12 தவாப் செய்வேன், சொன்னாங்க. எப்படிப்பா 11 செய்ய முடியும்? இவர் திரும்ப கேட்கிற, என்ன 11 ஏன் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கடைசியா இவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, தவாஃப்னா என்னன்னு சொல்றேன்னு எல்லாரும் இவற்றை கேட்டாங்க. நீங்க என்ன வழங்கி வச்சிருக்கீங்க தவாஃபம்? தவாஃப்னா என்ன? காபாவை 7 சுத்து 2 ரக்கா தொழுதுட்டு சபா மருவாவுக்கு இடையில தொங்கோட்டம் ஓடுறது, அதையும் சேர்த்துக்கிட்டார். சபா மருவாவுக்கு இடையில தொங்கோட்டம் ஓடி போயிட்டு வந்தாச்சுன்னு வைங்க, அதுக்கு 7 தடவை போயிட்டு வந்தாச்சுன்னா அது 2க்கு மேல எங்க செய்ய முடியும்? நான் குடுக்கு ஒடிஞ்சு வச்சு 2 செய்யறதுக்கு முன்னால ஒரு 10-11 சொல்றீங்களேன்னா தவாஃபுங்கிறத ஒரு தப்பா விளங்கி வச்சிருக்கிறார் பெருமக்களே. அப்ப அதனுடைய விளைவு என்னானது? காரியம் நஷ்டமாகும். இன்னைக்கு நம்ம பரதான தொழுகைகள்ல பாக்குறோம், தொழுகையினுடைய பரதுகள் 19 விளங்கி செய்யறமா நம்ம பார்க்கணும். 2 சஜ்தாவுக்கு மத்தியில நடு இருப்பு இருக்கிறது இருக்கிறத ஒரு பரது. சில பேர் மேல வர்றதே இல்லை, பார்க்கதான் செய்யறோம். சில பேர் சுஜூதுல இருந்து கையை கூட நல்ல அனுத்தி ஊனி மேல எழுந்திருக்கிறது இல்ல, பாதி அப்படி எழுந்திருக்கணும் தப்புன்னு பாக்குறோம். அப்ப அது நடு இருப்புல இருக்கிறது ஒரு பரந்து, அதுல அதாவது நடு இருப்புக்கு வர்றது ஒரு பரந்து மாதிரி, அதுல தரிக்கிறது ஒரு பரந்து. தரிக்கிறது என்ன, உட்கார்றது ஒரு சுபகானம் தான் சொல்ற வரையா உட்கார்ந்துருக்கணும், அது பரந்து. அது விளக்கமின்மையின் காரணத்தினால் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு நஷ்டப்பட்டு போயிடுது. அதே மாதிரி நீங்க நிறைய பள்ளியாசல்கள் உட்கார்ந்து தொழுகிறாங்க இல்லையா, நல்ல ஜோக்கா நடந்து வர்றாங்க, அப்புறம் உட்கார்ந்து தொழுகிறது தொழலாம், உட்கார்ந்து தொழலாம், முடியாதவங்க உட்கார்ந்து தொழலாம் தான், ஆனா தொழுகையில நிக்கிறது பரந்து. நடந்து வர சக்தி உள்ளவர்கள் நிற்கிற தொழ வேண்டிதானே, சுஜூது செய்ய முடியல, ருக்கு செய்ய முடியல, அப்படி நிலைப்பாடுகள் இருக்குதுன்னா உட்கார்ந்துக்கிறலாம். நிக்கும் பொழுது தொழுகையினுடைய பரந்துகள்ல 19 பரந்துகள்ல ஒரு பரந்து என்னன்னா தொழுகையில நிக்கிறது ஒரு பரந்து. அப்ப நிற்பது என்றது ஒரு பரந்து, அந்த பரந்து இல்லைனா தொழுக கூடாது. அந்த பரந்து நிக்கலன்னு வைங்க, நிறைய பள்ளியாசல சேர் வசமா போட்டு வச்சிருக்கிறாங்க, முன்னால கை வேற வச்சிருக்குது, சுஜூதும் செய்யறது இல்லை, அப்படி பாதி அப்படி முன்னால கை வச்சுக்கிட்டு பிள்ளை பரிசுக்கு இந்த எழுதுறதுக்கு உட்கார்ற மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்களா, அப்படி முன்னால வச்சுக்கிட்டு ஏசா அப்படி சாஞ்சிட்டு முடிஞ்சிடுறது. அப்ப நிக்கிறதுங்கிற பரந்தும் சேர்ந்து போயிடுது. மக்களை ஒரு விஷயத்தை செய்யறதுங்கிறது முக்கியம் என்பது போலவே அதை விளங்கி செய்வது என்பது முக்கியம் இல்லைன்னு சொன்னா, அதனாலதான் ஹதீஸ்ல வருது, 1000 பேர் வணக்கம் செய்யறாங்க, ஒரு ஆள் விளங்கி செய்கிறார், அவரை கண்டுதான் சைத்தான் பயப்படுவானா, ஒரு ஆள் விளக்கம் விளக்கம் உள்ளவரா இருக்கிறார், அது சம்பந்தப்பட்ட தெளிச்சு செய்கிறார் என்றால் சைத்தானுக்கு அவரை கண்டுதான், அந்த கூட்டத்தை கண்டு பயம் இல்லை. இது எல்லாத்தையும் தொழுவாங்க, கடைசியில் எது பாழாக்கும் அதை செய்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு பயப்படுவாங்க அவங்களை கண்டு பெருமக்களே. அதனால ஒரு விஷயம் அல்லாஹ்விடத்திலே மக்பூலியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த விஷயத்திலையுமே அதனுடைய அடிப்படை தெரியாம எப்படி வெற்றி பெற முடியும். ஒரு வியாபாரி அது சம்பந்தப்பட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா, ஒரு விவசாயி அது சம்பந்தப்பட்ட தெரிஞ்சிருக்கணுமா, அந்த அந்த துறை சம்பந்தப்பட்டதிலே ஆழம் இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் செய்யலான மார்க்க செயல்கள் மட்டும்தான், அதுல மட்டும்தான் ஒண்ணும் தெரிய வேண்டியது இல்லை. திருமக்களே அல்லாஹ்விடத்தில் எப்படி அது அங்கீகாரத்தையும் உயர்வையும் பெறும், அதனால ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே உயர்வையும் ஸ்தானத்தையும் உரிய கண்ணியத்தையும் மக்பூலியத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதுல பரந்து என்ன சுன்னத் என்ன விளங்கிக்கரணும். உதாரணமா வந்து ஜஹ்ரியான தொழுகையில சத்தமிட்டு ஓத வேண்டிய தொழுகையில ஒரு ஆள் மெதுவா ஓதிட்டார், மெதுவா ஓத வேண்டிய தொழுகையில ஒரு ஆள் சத்தமிட்டு ஓதிட்டார் வைங்க, இதுக்காண்டி ஒரு ஆள் சகு சஜிதா செய்தார் தொழுக பாத்தில் ஆயிரும், இதுக்காண்டி சகு செய்யக்கூடாது, சகு எதுக்கு செய்யணும் இருக்குது, இது வந்து ஒரு சுன்னத், சுன்னத்தை விட்ட காரணத்தினால் சகு செய்ய வேண்டியதில்லை. திருமக்களை எதுக்கு சகு செய்யணும் மார்க்க சொல்லி தந்திருக்கிறது. அதனால எந்த விஷயங்களையும் விளங்கி செய்வது கவனத்தோடு செய்வது, அது சம்பந்தமா ரொம்ப விளக்கி சொல்ல இயலல்ல, ஆனாலும் கூட ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே மக்பூலியத்தையும் கண்ணியத்தையும் பூரணமான அங்கீகாரத்தையும் பெற வேண்டும் என்று சொன்னால் அதுல கவனம் தேவை. அந்த குர்ஆன்ல பாராட்டி சொல்றேன், யார் இஹ்சானோடு செய்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு நல்லது. இஹ்சான் என்ன அர்த்தம், பல காரணங்கள் இருக்கு, பல அர்த்தங்கள் இருக்குது, தெளிவான ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா செய்யற அமல்கள்ல கவனம். நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட பிரபலமான ஒரு ஹதீஸ் தானே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, மனித கோலத்துல வர்றாங்க, வந்து தங்களுடைய முட்டை சல்லாசல முட்டோடு நெருக்கி உட்கார்றாங்க, இவங்களுடைய ரெண்டு கையும் இவங்க அவங்க தொட மேல இவங்க கை வச்சிருக்கலாம், அப்படி அளவுக்கு நெருக்கமா உட்கார்றாங்க, யாருமே அப்படி உட்கார மாட்டாங்க சல்லாசல முட்டை, அப்படி நெருங்கி வந்து உட்கார்ந்தாங்க. அதற்கு உமர் இப்னு கத்தாப் தான் எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஆனா ஆள் யாருன்னு தெரியல, இந்த ஊருக்காரர் மாதிரியும் தெரியல, பயணம் செய்து வந்த ஆள் மாதிரியும் தெரியல, பயணத்துல என்ன ஒரு களைப்பு அது இது இருக்கணும், ட்ரெஸ் இல்லைங்க அப்படி இப்படி கொஞ்சம் போகணும் அப்படிலாம் இல்ல, நீட்டா இருக்கிறார் ஆளு, ட்ரெஸ் எந்த விதமான ஒரு ஒரு சின்ன கலைதனும் இல்ல, தெளிவா இருக்கிறாரு. வந்து உட்கார்ந்தாங்க, வந்து பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க, சல்லாசல பதில் சொல்றாங்க, கரெக்ட் கரெக்ட், சல்லாசல பதில் சொல்றாங்க, இவர் கரெக்ட் மார்க் போட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் மனசுல ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனா சல்லாசல ஒன்னும் முன்னால இருக்கும்போது எப்படி நாம ஏதாவது செய்ய, அதனால கேள்வி கேட்டாங்க, கேட்டு போயிட்டாங்க, கடைசி சல்லாசலம் கேட்டாங்க, வந்தவங்க யார் தெரியுமான்னு கேட்டாங்க, தெரியல அப்படின்னு சொல்லும்போது சல்லாசனாங்க, அவங்கதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவில் வந்து உங்களுக்கு மார்க்கத்தை கற்று தந்தார்கள்னு சொன்னாங்க. அந்த கேள்வி நீண்ட கேள்வியினுடைய தொடர், அதுல ஒண்ணு கேட்டாங்க, மல் இஹ்சான், இஹ்சான்னா என்னன்னு கேட்டாங்க, இஹ்சான் என்றால் என்ன, அல்லாஹுவை நீங்கள் காண்பதை போல் வணங்க வேண்டும், இவ்வாறு செய்கிற நேரத்தில் ரப்பு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த பேர் உணர்வோடு
அல்லாஹுத்தாலாவை நான் பார்க்கிறேன் என்று எண்ணி நீங்கள் வணங்க வேண்டும். நீங்க பார்க்க முடியாட்டாலும் கூட அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு அர்த்தங்கள் நிறைய ஆன்மீக பெருமக்கள் சொல்வார்கள். அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ரப்பினுடைய கண்காணிப்பு என்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று அந்த பேருணர்வோடு ஒரு மனிதன் செய்யும் பொழுது கவனம் எங்க மாறப்போகுது? ஒரு பணியால் வேலை செய்யறாரு, முதலாளி பார்த்துக்கிட்டு இருக்கிறார், எவ்வளவு கவனம் இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு வணங்குவது, சுருக்கமாக கவனத்தோடு வணங்குவதைத்தான் அல்லாஹ் யஹிஸ்ஸான் என்று சொல்கிறான் என்று ஒரு அர்த்தத்திலும் பெருமக்கள் சொல்வார். அல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், செய்யும் அமல்களிலே கவனத்தோடு யார் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். ஈடுபாட்டோடு செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், விளங்கி செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அருள்மறை சொல்கிறது. அல்லாஹ் நமக்கு விளக்கத்தை தந்தருள்வானால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அது சிறியதானாலும் பெரியதானாலும் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளக்கூடிய தரத்தில் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு விளக்கத்தை தந்தருள்வானாக, கவனத்தோடு செய்யும் நசீபை தந்தருள்வானாக. நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியான, சமூக ரீதியான, தீனியான, துன்யவியான எல்லா காரியங்களிலேயும் கவனத்தோடும் ஈடுபாட்டோடும் வெற்றிக்குரிய வழிகளை தேர்ந்தெடுத்து இருலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய மகத்தான நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
This audio was